உள்ளவனும் கூட மூக்கவனும் தனி நிறுவி உறுதியாக தள்ளறி அன்பனும் தொடர்பூட்டி இடைப்படுத்தி தருகன் பாச கள்ளவனை பசுமத கவலம் கடித்தொண்டு கருணையின் வெள்ள மதப்படி சுத்தி வருடத்தின் ஒரு நிகழ்த்தியிருப்பான். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்ட தீசன் அடியார் பெருமை எல்லா உயிரும் தொழகெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகையும் படித்த திருவாளர் வாசமலர் வெண்கடல் வணங்க வந்து பெரும்பை வணங்குவார். கூழியர்கள் வெப்பொழித்த புகழியர்கள் கடல் போற்றி ஆடி விசைகள் அடைந்தவிரான் அடி போற்றி வாடி திருநாவலு வந்தொன்றன் பதம் போற்றி கூழிமலை திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. இல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவருளினாலே கூடி இருக்கக்கூடிய அடியாத்தல் கூட்டமாக அவருடைய பொன்னாத்தருடைய அடியருடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டேன். முருகன் கோள்பாடு சபையின் சார்பாக பெரியபுராண தொடர் சொற்பொழிவு மகான் ஸ்ரீ ஒடுக்குத்துசாமியுடைய திருமடத்திலே மாதந்தோறும் சனிக்கிழமை எல்லாமல்ல ஆடல் வல்லானுடைய திருவருளினாலும் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய குருவருளினாலும் இன்னும் சிறும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே பெரியபுராணத்திலே திரியான சம்பந்த பெருமானுடைய அருள் திரு வரலாற்றினை தொடர்ந்து சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கிறது. திரியான சம்பந்த பெருமானுடைய வரலாறு ஒரு உலகம் தழுவிய வரலாறாக நாம் எண்ணி அந்த வரலாற்றை தெய்வ சேக்கிழார் பெருமான் அமைத்திருக்கின்றார் என்பதை மீண்டும் மீண்டும் நாம் எண்ணி பார்த்து அந்த வரலாற்றினை நாம் உணர வேண்டும் என்பது தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய உள்ள கிடக்கு. அதை பல நிலைகளிலே அந்த வரலாற்றிலே நாம் வைத்து எண்ணி நாம் உணரலாம். அதிலே சில குறிப்புகள் அடியேன் சொல்லுகின்றேன். திருஞான சம்பந்த பெருமான் திரு இருக்கு குரல் என்று சொல்லக்கூடிய திரு இருக்கு குரல் மிக அற்புதமாக அருளி செய்திருக்கிறார். அது எத்தனை பதிகங்கள் திரு இருக்கு குரல் அப்படிங்கிற கணக்கு போன வகுப்பில நம்முடைய வான்மீகி அவர்கள் குறிப்பிட்டார்கள். போன வகுப்பு யார் வந்தது? இல்ல போன வகுப்பு வந்தவங்க யாருமே இந்த வகுப்புல இருந்தீங்க இல்லையா? போன வகுப்புல அவர் இல்லையா?
நீங்க
இல்ல சார், செயலாளர் நீங்க செயல்படுத்தினா நாங்க செயல்படுவோம். இப்ப திரு இருக்கு குரல் அவர் 9 பதியங்கள் என்பதாக ஒரு கணக்கு கொடுத்தார். நம்ம கணேஷ் கிட்ட அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம போன முறை ரிப்போர்ட் கொடுத்தாரு
அப்படின்னா
9. ஆக 9 திரு இருக்கு குரல் 9 பதிகங்கள். இந்த திரு இருக்கு குரல் அப்படிங்கிற ஒரு பகுதி ஞான சம்பந்த பெருமானை அணுகுகின்ற முறைகள் பல முறைகளிலே ஞான சம்பந்த பெருமானை ஒவ்வொன்றிலையும் ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஞான சம்பந்த பெருமான் அவரிடத்திலே இருக்கக்கூடிய அந்த தனித்தன்மைகளை வைத்து நாம் உணரும். அதே போல ஞான சம்பந்த பெருமானுக்கே உரிய ஒரு தனித்தன்மையாக அமைந்திருக்கக்கூடிய பதிகம் இந்த திரு இருக்கு குரல் என்ற பதிகம். இது 9 பதிகங்கள். இந்த 9 பதிகத்துல ஒரு சிறப்பு என்ன என்பதாக சொன்னால், 7 பதிகங்கள் சப்த விடங்க தலங்களுக்குரிய பதிகங்கள். இதுதான் அதனுடைய பியூட்டி. இது காஞ்சிபுரமும் பொது அப்படிங்கிற அந்த பதிகத்தை தவிர மீது 7 தலங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்பதாக சொன்னால், 7 விடங்க தலங்களாக இருக்கக்கூடிய பதிகங்கள். இன்னொரு தடவை நீங்க ப்ராசெக்ட் பண்ணி சொல்லுங்க. அப்ப 7 அது இது வந்து ஒரு திரு இருக்கு குரலே ஒரு பொது நிலையிலே பார்க்கின்ற பொழுது அது ஒரு தனித்தன்மை. அதுல இந்த 7 சப்த விடங்க தலங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை அந்த 7 அமைந்ததும் பொது பதிகம் என்பதாக சொல்லக்கூடிய பொது நிலையிலே திரு இருக்கு குரல் அமைத்திருப்பார். அதுல வந்து இந்த கல்லால் நீழல் அல்லா தேவை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மிக அற்புதமான ஒரு வாக்கு மிகண்டாரனுடைய அந்த கடவுள் வாழ்த்து நிலையிலே கல்லால் நிழல் மலை இல்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே என்பதற்குரிய ஒரு பகுதியாக அடிப்படையாக அமைந்தது. இப்படி பல விஷயங்கள் பல நிலைகளிலே திரு இருக்கு குரல் என்று சொல்லக்கூடிய இந்த பதிகங்கள்
அமைந்திருக்கின்றன.
அடுத்த சொன்ன இல்லையா, ஞான சம்பந்த பெருமானை இப்படி நோக்குகின்ற பொழுதெல்லாம் அதற்குரிய ஒரு தனி தன்மையும் தனி சிறப்பும் இப்படி வைத்து வைத்து உணர வேண்டும். ஞான சம்பந்தர் மட்டும் அந்த 7 பதிகங்களிலே
எத்தனை கொள்ளி? ஏழு குறிஞ்சி ரெண்டு கொள்ளி. மீதி எல்லாம் குறிஞ்சி. அதுலயும் ஒரு தனித்தன்மை அமைச்சிருக்க. அதுல ஒரு பதிகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பதிகம், வாசி தீரவே காசு நல்குவீர் அப்படின்ற அந்த பதிகம் ரொம்ப திரியிருக்கு குரல்ல ரொம்ப ஃபேமஸ் ஆன பதிகம். திருஞான சம்பந்தரனுடைய இன்னொரு முக்கியமான ஒரு பதிகம் என்ன என்பதாக சொன்னால், இந்த ஏகபாத திருப்பதிகம் என்பது திருஞான சம்பந்தருக்கே உரிய, திருஞான சம்பந்தரனுடைய ஒரு தனி சிறப்பு பதிகம் இந்த ஏகபாத திருப்பதிகம். ஏகபாத திருப்பதிகத்தை முழுமையாக என்று நாம் அந்த திருப்பதியத்தினுடைய சிறப்பினை உணர்கின்றோமோ அப்பொழுது திருஞான சம்பந்த பெருமானுடைய வரலாறு நமக்கு முழுமையாக அமைந்தது என்பதற்கு ஒரு சான்றாக அமைகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பதிகம் ஏகபாத திருப்பதிகம். இது எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. பிரம்மபுரத்துறை பெம்மான் எம்மான், பிரம்மபுரத்துறை பெம்மான் எம்மான், பிரம்மபுரத்துறை பெம்மான் எம்மான். இப்படி நான்கு வரிசைகளிலே நான்கு நிலைகளிலே ஒரே வரி வந்துட்டு இருக்கும். இப்போ ஒரே வரின்னு தானே ஒரே பொருளா என்பதாக சொன்னால் இல்லை. அந்த ஏகபாத திருப்பதியத்தினுடைய பொருள் மிக மிக ஆழமான பொருளாகவும் அது அமைந்திருப்பது என்பது ஒன்று. அடுத்ததாக திருஏழு கூற்றிருக்கை. திருஏழு கூற்றிருக்கை என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம் நம்ம கொஞ்சம் அதை பற்றிய சிந்தனைகள் நம்ம செஞ்சிருக்கோம். ஆக இந்த திருஏழு கூற்றிருக்கை திருப்பதிகம் மிக மிக முக்கியமான திருப்பதிகம். அப்புறம் வினை கொள்கைகளை விளக்க வந்த ஐந்து திருப்பதிகங்கள், அதில் முதன்மையாக நிற்கக்கூடிய திருநீலகண்ட திருப்பதிகம். இப்படி ஞானசம்பந்த பெருமானை பகுதி பகுதியாக வைத்து நாம் அவருடைய திருவடியை வணங்கி அருள் திரு குருவாக நிற்கக்கூடிய பெருமானுடைய அந்த திருவடியை வணங்குகின்ற அந்த நிலையிலே தொண்டை நாட்டு அந்த காஞ்சிபுர பெருமானை வணங்குவதற்காக அப்பரிடத்திலிருந்து விடைபெற்று வந்த ஞானசம்பந்த பெருமான் இப்பொழுது எந்த எந்த பதிகளையெல்லாம் வணங்கியிருக்கிறான் ஒரு ரீகேப். எங்க இருந்து கிளம்புனா? திருக்கழுமலம், முற்றுமை சேர்வது கந்தனையே அப்படிங்கிற அந்த திருக்கழுமலம் அந்த பகுதியில இருந்து இந்த வழிபாடு தல யாத்திரையானது தொடங்குகின்றது. அப்ப கழுமலத்திலே இருந்து தொண்டை நாட்டு நோக்கி வருகின்ற பொழுது முதலிலே தில்லை வழிபாடு செய்கின்றார், திருத்தில்லை வழிபாடு. இரண்டாவது திருத்திணை நகர், மூன்றாவது திருமாணிக்குழி என்று சொல்லக்கூடிய அந்த நடுநாட்டு தலம், அப்புறம் திருப்பாதிரி புலியூர் நான்காவது. இதுல வந்து தில்லை, திருத்திணை நகர், திருமாணிக்குழி பதிகம் பார்த்தோம், திருமாணிக்குழி பதிகம் பார்த்தாச்சு, திருப்பாதிரி புலியூரும் பதிகம் பார்த்தாச்சு, திருவடுகூர் பதிகம் பார்த்தாச்சுன்னு உறுதியா யாராவது? திருவடுவூர் பதிகம் பார்த்திருக்கிறோம், ஆப்ஷன் ஐடிங்களா? திருவக்கரை, திருவக்கரை என்று சொல்லக்கூடிய திருவடுவூருக்கு அடுத்தது திருவக்கரை பார்த்திருக்கோமா? குறிச்சிட்டு வரீங்க இல்லையா? ரைட். திருவக்கரை தொண்டை நாட்டுக்குள்ள வரக்கூடிய தலம். சோ இப்ப தொண்டை நாடு நடுநாடு இப்படி மிக்ஸ் ஆகி வருது. இரும்பை மாகாளம், திரு இரும்பை மாகாளம் பார்த்தோமா? இப்ப இரும்பை மாகாளம் இரும்பை மாகாணத்துக்கு அப்புறம் திரு அதிக வீரட்டத்தை குறிப்பிடுவார் யாரு? தெய்வ செல்கிழார் பெருமா. நடுவுல அரசிலி என்று சொல்லக்கூடிய தலம் உண்டு, அதையும் நம்ம கணக்குல எடுத்துட்டு வரணும். அரசிலிக்கு பதிகம் உண்டு. ஆகவே நேரடியாக நம்முடைய தெய்வ செட்டிடார் பெருமான் குறிப்பிடவில்லை என்பதாக சொன்னாலும் அதை இன்சர்ட் பண்ணணும். எதுக்கு எதுக்கு நடுவில்னா, திரு இரும்பை மாகாணத்திற்கும் திரு அதிக வீரட்டத்திற்கும் நடுவிலே திரு அரசிலி என்று சொல்லக்கூடிய தலம் பதிகம் உண்டு. எட்டாவது திரு அரசிலி பாகல, ஒன்பது திரு அதிக வீரட்டம் வாங்க, ஒன்பது திரு இருக்கு குரல் கரெக்ட், ஒன்பதாவது திரு அதிக வீரட்டம், அதிக வீரட்டம் குண்டை குரல் பூதம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆரம்பிக்கக்கூடிய திருப்பதிகம். திருவதிக வீரட்டம் பார்த்தோமா நீங்க?
பார்த்தாச்சு.
என்னீங்களாப்ப முப்புறம் எரித்தது கரெக்ட். அப்புறம் திரு ஆமாத்தூர் பத்தாவது திருத்தலம், திரு ஆமாத்தூர் ஆமாத்தூருக்கு ரெண்டு பதிகங்கள் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்திருக்கிறார். அப்புறம் அதுக்கு அடுத்த திருப்பதிகம் திருப்பதி திருக்கோவலூர் வீரட்டம். திருக்கோவலூர் வீரட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த தலத்தை வழிபாடு செய்கின்றார். திருக்கோவலூருக்கு அடுத்தது திரு அரையணை நல்லூர், திரு அரையணை நல்லூர் என்று சொல்லக்கூடிய தலம். இதெல்லாம் பார்க்க இருக்கிற தலங்கள். திரு ஆமாத்தூர் அரசிலி, திரு ஆமாத்தூர், திருக்கோவலூர், திரு அரையணை நல்லூர், அடுத்தது திரு அண்ணாமலை. திரு அண்ணாமலை வழிபாடு. திரு அண்ணாமலைக்கு அப்புறம் என்ட்ரிங் தொண்டை நாடு, முழுமையான அந்த தொண்டை நாட்டு நிலையில திருவோத்தூர் என்று சொல்லக்கூடிய அந்த திருவோத்தூரை அணுகின்றார். திருவோத்தூருக்கு அப்புறம் மெயின் பர்பஸ் திரு காஞ்சி. இப்ப கழுமலத்திலிருந்து காஞ்சிபுரம் வரையிலும் இத்தனை தலங்களையும் நம்ம அடிக்கடி புழக்கத்திற்கு கொண்டு வந்து ஞாபகத்துல கொண்டு வந்து வைத்துக் கொள்ளுகின்ற அந்த ஒரு முறையை நம்ம இனி கையாள இருக்கிறோம். ஏன்னா ஞானசம்பந்த பெருமானுடைய பதியங்கள் இந்த பக்கம் வருகின்ற பொழுது அந்த பதியங்களையும் நினைவுபடுத்திய ஒரு நிலை இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஆக இந்த தொண்டை நாட்டு காஞ்சிபுரத்தை நோக்கி புறப்பட்ட ஞானசம்பந்த பெருமான், ஞானசம்பந்த பெருமானுடைய திரு இரும்பை மாகாணம் என்று சொல்லக்கூடிய அந்த தலத்தினுடைய பதிகத்தை நாம போன வாரம் சிந்தித்தோம். முதல் பாடலை மட்டும் அதுல இருக்கக்கூடிய சில கருத்துக்களை நம்ம பார்த்தோம். சேக்கிழார் பெருமான் ஒவ்வொருவருடைய அவதாரம் என்பதாக சொன்னால் அந்த அவதாரத்திற்குரிய நோக்கம் என்பதாக ஒன்றை சொல்லுவார். யார் இப்பொழுது திரு அவதாரம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அந்த திரு அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன? நோக்கம் இல்லாமல் அவதாரம் இல்லை. ஏதாவது ஒரு நோக்கத்தின் காரணமாகத்தான் அவதாரம் நடக்கின்றது. அப்போ சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அவதாரம் இந்த மண்ணுலகிலே சுந்தரமூர்த்தி நாயனார் வந்தார்னு சொன்னா அந்த அவதார நோக்கம் என்ன என்பதை சேக்கிழார் பெருமான் தெள்ள தெளிவாக சொல்லுகின்றார். எதற்கு சுந்தரமூர்த்தி நாயனார் வந்தார்? எதுக்கு வந்தார்? சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திரு அவதாரம் ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா, என்ன? தீதிலா திருத்தொண்ட தொகை தர. தீதிலா திருத்தொண்ட, இதுதான் அவருடைய அவதார நோக்கம். தெள்ள தெளிவாக சொல்றார். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாறு படிப்பதற்கு முன்னதாக ஒரு பாயிண்ட் ஒன்றே ஒன்றை மனதிலே நிறுத்த வேண்டும் சொன்னா அது ஒண்ணு எதுனா, சுந்தரமூர்த்தி நாயனார் அவதாரம் செய்தது தீதிலா திருத்தொண்ட தொகை தர, அவ்வளவுதான். ஒரே வரியில முடிச்சார் சேக்கிழார் பெருமான். அத்தனையும் கொண்டு வந்து அதுல சேர்த்து. சரி சார், இதுல இன்னொரு முறை உண்டு. தீதிலா திருத்தொண்ட தொகை என்பதை அருளுவதற்காக வந்தார். நீங்க வந்ததுக்கு அப்புறமும் இருந்தார? பர்பஸ் வந்துட்டு இப்ப திருவாரூருக்கு வந்தார். திருவாரூர் வந்த பிறகு தேவாசிரிய மண்டபம், தேவாசிரிய மண்டபத்திலிருந்து கடந்து போனார். திருத்தொண்ட தொகை என்று சொல்லக்கூடிய திருத்தொண்ட தொகையானது அருளி செய்யப்பட்டது, அதோடு நின்றதா அப்படின்னா சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அவதார நோக்கத்தை திருத்தொண்ட தொகை தர அவர் வந்தார்னு சொன்னீங்களே, அப்ப திருத்தொண்ட தொகையோட அந்த அவதார நோக்கம் நிறைவேறி இருந்திருக்கணும். ஏன் திருக்கைலாயம் வரை மீண்டும் அந்த எக்ஸ்டென்ஷனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் ஒரு அற்புதமான ஒரு நெறி. திதிலா திருத்தொண்ட தொகை என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தொண்ட தொகையை இந்த மண்ணுலகத்திற்கு கொடுத்தார். கொடுத்த அந்த நெறி திருத்தொண்டு என்று சொல்லக்கூடிய தொண்ட திருத்தொண்ட தொகை என்று சொல்லக்கூடிய நெறியிலே அதற்கப்புறம் நின்று வாழ்ந்து காட்டினார். திருத்தொண்ட தொகை பாடினா மட்டும் பத்தாது, பாடிய அந்த நெறி அதுல நின்றார். அதுக்கப்புறம் அந்த வரலாறுல பாத்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகையின் நெறியின்படி வாழ்ந்த வாழ்க்கையாக அது இருக்கும். திருக்கைலாயம் செல்லுகின்ற வரையிலும் திருத்தொண்ட தொகை எந்த திருத்தொண்ட தொகை எந்த நெறி சார் சொல்லிச்சு? அப்ப அடுத்தது சொல்லணும்ல. திருத்தொண்ட தொகையினுடைய நெறி எது? நம்ம ஒவ்வொரு முறையும் திருத்தொண்ட தொகை படிக்கிறோம். ஒவ்வொரு வகுப்பிலேயும் நம்ம அந்த ஒரு கடைப்பாடு, அந்த ஒரு நெறியை கடைபிடிக்கிறோம் என்பதாக சொன்னால் திருத்தொண்ட தொகையினுடைய நெறி அடியாருக்கும் அடியார் என்கின்ற நெறி. இதுதான் மிக முக்கியமான சைவத்தினுடைய ஆழம், சைவத்தினுடைய நெறி. திருப்பாட்டி பஞ்சு மலை பால் கிடையாது. நெறி என்பதை காட்டினார், நெறியை உலகத்திற்கு கொடுத்தார், அந்த நெறியிலே நின்றார். திருத்தொண்ட தொகையினுடைய இன்னொரு அற்புதமான ஒரு குறிப்பு உங்களுக்கு சொல்ல போகின்ற, திருத்தொண்ட தொகையினுடைய நெறி என்பதாக சொல்லுகின்ற அடியாருக்கும் அடியார் என்கின்ற அந்த நெறி திருவாரூருக்கு உள்ள வருகின்ற பொழுதும் கேட்பார், எந்தை இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர். அந்த நெறி என்று சொல்லக்கூடிய அடியாருக்கும் அடியார் என்கின்ற அந்த நெறி. சரி, திருத்தொண்ட தொகையை அவர் அமைக்கின்ற அந்த ஒரு அமைப்பும் மிக அற்புதமான ஒரு அமைப்பு. திருத்தொண்ட தொகையில தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்பதாக சொன்ன அந்த வாக்கு பெருமானுக்கு உரியது. அவர் எடுத்துக் கொடுத்தார், தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்ற வாக்கு பெருமானுடைய வாக்கு. சுந்தர பெருமானுடைய வாக்காக முதலிலே வெளிப்பட்டது திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியேன். இதுதான் முதல் முதல்ல அவர் எடுத்த அந்த நிலை. முடிக்கின்ற பொழுது எப்படி முடிக்கிறார்னா, கடைசியில திருநீலகண்டத்து திருநீலகண்டத்திலே இருந்து தொடங்கி திருநீலகண்டத்திலே நிறைவு செய்கின்ற ஒரு தொகையாக அமைத்ததனுடைய நெறி திருநீலகண்ட நெறியை கொண்டது திருத்தொண்ட தொகை என்கின்ற அற்புதமான ஒரு குறிப்பை அங்க வச்சார். ஒண்ணு, சரி, திருநீலகண்டத்திலே இருந்து தொடங்கி திருநீலகண்டத்தில் முடியுதுன்னு சொல்லுகின்ற பொழுது இன்னொரு அற்புதமான ஒரு குறிப்பு என்னன்னு சொன்னா, இந்த திருநீல கண்டம் என்பதாக சொல்லக்கூடிய இந்த திருநீல கண்டம் வேறு எதுவும் அல்ல, பெருமானுடைய ஐந்து முகங்கள் வெளியில இருக்கும், ஆனால் ஆறாவதாக ஒரு முகம் உண்டு, அதை நாங்க பார்த்தது இல்ல சுவாமி. ஆறாவதாக இருக்கக்கூடிய முகத்தை எனக்கு காட்டு. இந்த ஆறாவதாக இருக்கக்கூடிய அந்த முகத்தினுடைய வெளிப்பாடு வேண்டும். அந்த முகமானது கீழ் நோக்கிய முகமாக இருக்கிறது. அப்படி கீழ் நோக்கிய முகமாக இருக்கக்கூடிய அந்த முகத்தை அதோ முகம் என்பதாக சொல்லுவார்கள். அப்படி அதோ முகம் என்பது கீழ் நோக்கிய முகம், அதுதான் திருநீல கண்டம் என்கின்ற குறியீடாக விளங்குகின்றது என்பதை திருமூல தேவநாயனார் அதோமுக தரிசனம் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே இரண்டாவது திருப்பாடலிலே மிக அற்புதமாக இரண்டாவது மந்திரத்திலே அமைப்பார். அண்டமொடு எந்திசை தாங்கும் அதோமுகம், அண்டமொடு எந்திசை தாங்கும் அதோமுகம், கண்டம் கருத்த கருத்து அறிவார் இல்லை. கண்டம் திருநீல கண்டத்தை எப்பொழுதெல்லாம் நாம் பார்த்து வணங்குகின்றோமோ, அந்த திருநீல கண்டத்தை எண்ணுகின்ற பொழுதெல்லாம் கண்டம் கருத்த அந்த நஞ்சை எண்ணக்கூடாது. அந்த கண்டம் கருத்து இருக்கக்கூடிய இந்த இடத்தை காட்டு முகமாக அவர் காட்டுவது என்னன்னா, இங்கே கீழே நோக்கி இருக்கக்கூடிய அதோ முகம் என்று சொல்லக்கூடிய அதோ முக வெளிப்பாடு வேண்டும். கண்டம் கருத்த கருத்தறிவார் இல்லை, உண்டது நஞ்சென்று உரைப்பார் உணர்விலோர், வெண்டலை மாலை விரிசடையோர்க்கே. மிக அற்புதமான ஒரு நிலை. ஆக அஞ்சு முகங்கள் ஐந்து நிலைகளிலே, ஐந்து மேல நான்கு திசை இப்படி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்த அதோ முகம் என்கின்ற இந்த முகம்தான் கீழ் நோக்கி இருக்கும். இந்த கீழ் நோக்கி இருக்கக்கூடிய இந்த முகம்தான் மண்ணுயிர்களுக்காக இறங்கி வருகின்ற முகம். இந்த திருநீலகண்டத்திலே ஆரம்பித்து திருநீலகண்டத்திலே முடிக்கின்ற திருத்தொண்ட தொகையை விரித்த சேக்கிழார் பெருமான் ஒவ்வொரு அடியார்களுடைய வரலாற்றிலேயும் பெருமான் மேலே இருந்து கீழே வந்து அவர்களுக்கு அருள் புரிகின்ற தன்மையை திருநீலகண்டமாக விளங்கக்கூடிய பெருமான் தான் செய்ய இருக்கின்றான் என்பதை காட்டும் முகமாக திருநீலகண்டத்தில் ஆரம்பித்து திருநீலகண்டத்தில் முடிச்சு. வேற எதுவும் இந்த அதோ முகம்தான் கீழ் இறங்கி வரக்கூடிய முகம். இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்பதாக சொல்லக்கூடிய அந்த முகமானது அதோ முகமாக இருக்கக்கூடிய திருநீலகண்டம் என்று சொல்லக்கூடிய அந்த திருநீலகண்டம், அதை பார்க்கறதுக்கு உரிய குறியீடு தான் அந்த நஞ்சு கண்டம் கருத்ததே தவிர அதற்குரிய ஒரு அடையாளம் இந்த இடத்துல இங்கே அதோ முகமானது இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக அமைந்த குறியீட்டாக அதை காண வேண்டும் என்கின்ற அற்புதமான ஒரு நிலையும், திருத்தொண்ட தொகையினுடைய நெறியும், அந்த நெறியை நின்று நமக்கு காட்டிய சுந்தரமூர்த்தி தேவநாயனாருடைய அவதார நோக்கத்தை தீதிலா திருத்தொண்ட தொகையும் சொன்னார். அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமான் இந்த மண்ணுலகத்தில் ஏன் அவதரிக்க வேண்டும், இவர் தீதிலா திருத்தொண்ட தொகை. சரி, ஞானசம்பந்த பெருமான் இங்கே வந்து அவதாரம் செய்வதற்குரிய நோக்கம் எது என்பதாக போட்டார். பாருங்க, இதை போல ஒரு செய்தி, இதை போல ஒரு வெளிப்பாடு ஒரு வரியில சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் ஞான சம்பந்த பெருமானுக்கு எத்தனை பாட்டு? 21, 22, 23, 24 நான்கு திருப்பாடல்கள் அமைக்கிறார். சரி, நான்கு திருப்பாடல்கள் ரைட்டு, எத்துணை காரணங்கள் சொல்லுகின்றார் அப்படிங்கிறது தான் இங்க பாயிண்ட். இதுவரையிலும் நீங்க ஞான சம்பந்த பெருமான் வந்து திரு அவதாரம் செஞ்சாரு அப்படின்னு சொன்னா வாட் இஸ் தி என்ன நோக்கம், ஏன் இங்கே வந்து திரு அவதாரம் செஞ்சார் அப்படின்னு சொன்னா அதற்குரிய காரணங்கள் எத்தனை அடுக்கிறார் அப்படிங்கிறது தான் அங்க தீதிலா திருத்தொண்ட தொகைங்கிற ஒரு காரணம் நாங்க பார்த்தோம் இல்லையா. அத போல பிரியபுராணத்தை எடுங்க, 22, 23, 24, 25, 26 இப்போ ஒரு சின்ன ஒர்க் உங்களுக்கு எல்லாம் பென்சில் இருந்தா பென்சில் எடுத்துங்க. ஞான சம்பந்த பெருமானுடைய பாடல்கள் 22, 23, 24, 25, 26 ஸ்ரீஞான சம்பந்தர் வரலாறு தொடங்குகின்ற அந்த பகுதியிலிருந்து 22. இப்போ ஒரு சின்ன ஒரு பிரைஸ், ஒரு க்வெஸ்சன் இப்ப கேட்க போறேன், எல்லாரும் எடுத்துட்டீங்களா? கரெக்டா சொல்றவங்களுக்கு என்ன பரிசு கொடுக்கலாம்? க்வெஸ்சனுக்கு இப்ப ஆன்சர் இல்ல, பிரைஸ் டிசைட் பண்ணிட்டு க்வெஸ்சன் புத்தகம் கொடுத்துடலாமா? வெரி குட். முதல் ஆறு திருமுறை விளக்க உரையுடன் பரிசு. ஆனா ஒன்னே ஒண்ணு சார், நிபந்தனை, பக்கத்துல இருந்து மட்டும் காப்பி அடிக்கிறார். இப்ப க்வெஸ்சன், ஞான சம்பந்த பெருமான் இந்த மண்ணுலகிலே வந்து திரு அவதாரம் செய்வதற்குரிய காரணங்கள் எத்துணை காரணங்கள் என்பதை இந்த பாடல்களிலே சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார். ஹவு மெனி ரீசன்ஸ் ஒய் ஞான சம்பந்த பெருமான் மண்ணுலகத்திலே வந்து அவதாரம் செய்தார் என்பதற்குரிய காரணங்கள் மொத்தம் எத்தனை? நம்பர்ஸ் பாருங்க, 229, 22, 23 பாடல் நீங்களும் அப்படியே கண்டினியூ உங்களோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கா? சரி, பதிகம் பாடிட்டு போறது இல்ல, இத்தனையும் செஞ்சிருக்கிறார், அத்தனையும் ஃபுல்ஃபில்ட் நிறைய இருக்கு. இல்ல நிறைய இருக்குன்னா அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. உங்களுக்கு பண்ணிட்டா வச்சிருக்கீங்க, நோட் பண்ணி வச்சீங்க. இந்த பக்கம் அம்மையா இருங்க, இந்த பக்கம் முடிஞ்சிருச்சுங்களா? 17 உங்களுக்கு, 15 இந்த பக்கம் கொஞ்சம் ஏறிட்டே போகுது, அந்த பக்கம் இறங்கிட்டே வருது உங்களுக்குமா? 14 அம்மையார், நிர்மலா அம்மையார், 13 குறைஞ்சிட்டே வருது அந்த பக்கம். 20 சார், கொஞ்சம் பரவாயில்ல.
கோஆர்டினேட்டர் சார். நீங்களே கேட்ட அப்படி நான் உங்களை கவனிச்சு மாத்திட்டார். அவர் பார்க்கலாமா ரூல்ஸ் உண்டா? அவர் தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நீங்க அவரை கேட்டு ஃபர்ஸ்ட் எவ்வளவு சொன்னார்? 19 சொன்னார்ல. வையகமும் துயர் தீர்கவே அளவாய் வாழ்க அந்தனர் இல்ல திரு ஆலவாயி ஞாலம் நட்புகளே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உரையும் எம் ஆதியே. இப்படி ஞான சம்பந்த பெருமானுடைய அவதாரம் வெறும் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள இருக்கக்கூடிய நிலையிலே இல்லை என்பதை தெளிவாக புரிஞ்சு ஞான சம்பந்தர்னு சொன்னா இஸ் காமன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் உய்வதற்காக வந்து திருஅவதாரம் செய்தவர். அப்படி ஞான சம்பந்த பெருமானை உலகம் தழுவிய நிலையில நிறுத்தணும். ஒன்று அதுல ஒரு காரணம் சொல்றார், அசைவில் செழுந்தமிழ் வழக்கே அயல் வழக்கின் துறைவெல்லான்னு இதுல அந்த காரணங்களை அடுக்கிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா, அசைவில் செழுந்தமிழ் வழக்கே அயல் வழக்கின் துறைவெல்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொன்னீங்க, என்ன சார் ஞான சம்பந்த பெருமான் தமிழ் என்று சொல்லக்கூடிய நிலையில தமிழக்குரிய அந்த நெறியில தமிழ் நிலையில அந்த ஒரு 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 கன்ஸ்ட்ரெயின் என்று சொல்லக்கூடிய நிலையில வந்துச்சா திருஞான சம்பந்தர். அயல் வழக்கின் துறைவல்ல மாதவம் அந்த தென்திசை திசையனைத்தின் பெருமையெல்லாம் தென்திசையே வென்றேன். ஞான சம்பந்த பெருமான் கொஞ்சம் பயாஸ்டா இங்க அப்படி சொல்றாரா அப்படின்ற அந்த கருத்துக்கள்லாம் ஓடக்கூடிய ஒரு பகுதி இது. ஆனா இல்ல, ஞான சம்பந்த பெருமானுடைய அவதார நோக்கம்னு சொல்லுகின்ற பொழுது அந்த தமிழ் வழக்கு செந்தமிழ் வழக்கு அயல் வழக்கின் துறைவல்ல அப்படிங்கறதுக்குரிய ஒரு மிக அற்புதமான காரணம் உண்டு. நீங்க எத்தனை காரணம்னு கண்டுபிடிங்க. அடுத்த வாரம் இதற்குரிய விளக்கத்தை நம்ம அடுத்த வாரம் வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். ஏன்னா இந்த பகுதி இந்த இடம் தென்திசையே வென்றேற என்பது ஞான சம்பந்த பெருமானை இப்படி செய்கிறார் சொல்லிட்டாரு அப்படின்ற எண்ணக்கூடிய ஒரு இடமும், தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய அந்த இடத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குரிய இடம் இது. அதே போல அசைவில் செழுந்தமிழ் வழக்கே அயல் வழக்கின் துறைவல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும் திருஞான சம்பந்த பெருமானுடைய அவதார நோக்கத்தை அற்புதமாக சேக்கிழார் பெருமானை தவிர வேறு யாராலும் சொல்ல முடியாத அளவிற்கு வைத்திருக்கக்கூடிய காரணங்கள் இத்தனை காரணங்கள். அதுல இது மிகச்சிறப்பான காரணம். இதை நீங்க அடுத்த வாரம் நீங்க ஞாபகப்படுத்துங்க. இத வந்து ஒரு ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் அந்த காரணத்தை எதற்கு அமைச்சார், செழுந்தமிழ் வழக்கு என்பது தமிழுக்கு உரியது மட்டுமல்ல அப்படிங்கறத நம்ம நிறுவனம். இப்ப திருஞான சம்பந்த பெருமான் இரும்பை மாகாணம் என்று சொல்லக்கூடிய இரும்பை மாகாணம், இரும்பை மாகாணத்துக்கு முதல் பாடல் நம்ம பார்த்தோம். இந்த முதல் பாடலிலே அவர் மிக அற்புதமாக அந்த சுலாய் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு அற்புத சொல்லை அமைப்பார். மண்டுகங்கை சடையிற்கறந்தும் மதிசூடி மான் கொண்ட கையார் புறமூன்று எரித்த குழகன் இடம் என் திசையும் புகழ் போய் விளங்கும் இரும்பை அதனுள் வண்டுகீதம் முரல் பொழில் சுலாய் நின்ற மாகாணமே அப்படின்னு சொல்லி சுலாய் என்கின்ற சொல் சுற்றி சுற்றி வருகின்ற நிலை ஸ்பைரல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு குறிப்பு. 5 பிரகாரங்களுடைய அந்த திருக்கோயிலை 5, 4, 3, 2, 1 என்ற மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய பெருமானிடத்திலே வந்து அணுகும் முறை வழிபாட்டு முறையை மிக அற்புதமாக ஞான சம்பந்த பெருமான் வண்டியை கொண்டு இங்கே நமக்கு உபதேசம் செய்கின்றார். அப்படி வண்டு கீதம் முரல் பொழில் சுலாய் நின்ற மாகாளம் என்பதாக சொல்லி குழகன் என்ற சொல் திருவாசகத்திலே அந்த குழைத்த 10 பாடலிலே நாம அந்த 10வது திருப்பாடலை சென்ற முறை பார்த்தோம். திருவேண்ட பகுதியிலேயும் வருது. குறிச்சிக்கோங்க, 7வது வரையிலும் சொல்லுங்க. முதல் ஆக அந்த குழகன் என்ற அந்த சொல்லாட்சி மிக அற்புதமான ஒரு சொல்லாட்சி.
நாங்க நேற்று பாடினிருந்தோம் அப்பர் பாடல்ல நிறைய இடத்துல குழகன்
ரொம்ப அற்புதம். அது மாதிரி நம்ம ஐயா தொகுத்து கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். அப்ப அந்த குழகன் என்ற சொல் அந்த திருவாசகத்துல எங்க வருதுன்னு இப்ப ஐயா
கொடுத்துட்டோம்.
ரெண்டு இடம் திருநாவுக்கரசர் வந்து நம்ம மூர்த்தி ஐயாட்ட கொடுத்துருவோம்.
அதுல எங்கெல்லாம் குழகன் வருதுன்னு நம்ம அதை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு.
மறைக்காட்டுறை முன்னாலன் தானே
திருமறைக்காடு, அந்த மாதிரியான ஒரு தொகுப்பு. இந்த குழகன் என்ற சொல்லாட்சி பார்த்தோம், அது பெருமானும் பெருமாட்டியும் இணைந்து இருக்கக்கூடிய திருக்கோலம், அருள் திருக்கோலமாக அந்த திருக்கோலமானது குழகன் என்ற திருக்கோலம். இந்த ஒரு குறிப்பு நம்ம பார்த்து இரண்டாவது திருப்பாடலிலே மிக அற்புதமான ஒரு செய்தி, அதுதான் நம்ம இந்த வாரம் பார்க்கலாம் என்பதாக சொல்லி நம்ம நிறுத்தினோம். வேதவித்தாய் வெள்ளை நீரு பூசி வினையாயின கோதுவித்தாய் நீரழ குடிமா மதிலாயின ஏதுவித்தாய் ஏது வித்தாயின தீர்க்கும் இடம் இரும்பை என்பதாக சொல்லி மாதவத்தோர் மறையோர் தொழ நின்ற மாகாளமே அப்படின்னு சொல்றார். மிக அற்புதமான ஒரு குறிப்பு இந்த இடத்திலே கொடுத்தார். பெருமானை சொல்லுகின்ற பொழுது வேத வித்தாய் என்பதாக ஒரு அற்புத ஒரு சொல்லாட்சி அங்கே வேதங்களுக்கு வேதத்திற்கு வித்தாக விளங்கும். வேதத்திற்கு வித்தாக விளங்குபவன் என்பதாக சொல்லுகின்ற பொழுது திருச்செங்கலூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர் திருச்செங்கலூர். திருச்செங்கலூர் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திலே மூன்று ஞான குழந்தைகள் வழிபட்டது. திருச்செங்கலூரில் மூன்று ஞான குழந்தை யார் யாரு? திருஞான சம்பந்தர், சரி ஞான குழந்தை என்னன்னா திருஞான சம்பந்தர் சொல்லிடா, சண்டேஸ்வரன். ஏன் சார் ரொம்ப அமுக்கி சொல்லு, ரொம்ப அதான் தைரியமா சொல்லு. முருகப்பெருமானாகிய ஞான குழந்தை, அப்புறம் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தருக்கு முன்னாடி சண்டேஸ்வரர், விசார சர்மர் என்று சொல்லக்கூடிய சண்டேச பெருமான், செங்கலூர் பிள்ளையார். அப்படி செங்கலூர் என்று சொல்லக்கூடிய இந்த தலமானது குழந்தை நிலையிலே அந்த ஞானத்தை பெறுவதற்குரிய தலம். குழந்தைகள்லாம் நம்ம திருச்செங்கலூர் அழைத்து அங்க வழிபாடு செய்ய வேண்டும். அங்க அந்த ஞானமானது பெருமான் வழங்கக்கூடிய ஒரு தலம். குழந்தையாக இருக்கிற போது அடிக்கடி கேள்வி கேட்பது உண்டு இல்லையா? குழந்தைன்னு சொன்னா கேள்வி கேட்டுட்டே இருக்கும், அப்பா என்னப்பா இது என்ன இது மேல இருக்க வானம் ஏன் நீல நேரத்துல இருக்கு ஏன் ராத்திரி ஆனா கருப்பாயிடுது, இப்படி குழந்தையாக நிற்கின்ற நிலையிலே கேள்விகள் வரும். கேள்விகள்ல ரெண்டு உண்டு, ஒன்று அறிவினா, இன்னொன்று அறியாவினா. இந்த அறிவினா வந்து வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருப்பாரு, ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எவ்வளோடான்னு கேட்பாரு. ஒன்னே சார் உங்களுக்கே தெரியலையா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எவ்வளோன்னு? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி, இது கூட தெரியாம பாடம். அப்ப வாத்தியார் கேட்கிறாருன்னு சொன்னா அது அவருக்கு தெரியும், மாணவர்கள் தெரியுதான் சோதிக்கிறதுக்காக அதை கேட்கறது. இப்ப மூர்த்தி ஐயா கேள்வி கேட்கற மாதிரி, மூர்த்தி ஐயா வந்துட்டு சின்னதா நைஸா ஒரு கேள்வி விடுவாரு, எத்தனை பாட்டு கேதுல இங்கித மாலையில எத்தனை பாட்டுன்னு வாரு. நம்ம உடனே சரியா படிக்காம இருந்தோம்னா ஒரு 140 120 அப்படின்னு சொல்லிடுவோம். உடனே அங்க ஒரு கால்குலேட்டர்ல கணக்கு போட்டுருவாரு, ரைட்டு அரை வரையா படிச்சிருக்கான் அப்படின்னு ஒரு இது பண்றது, ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுக்கு அப்பப்ப கேள்வி கேட்பாரு. நீங்க அந்த கேள்வி எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் அறிவினா அப்படின்னு சொல்லுவோம். தெரியும், இருந்தாலும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு பாக்குறதுக்காக கேக்குறது. செங்கலூர்ல வந்து திருஞான சம்பந்த பெருமான் அங்க இருக்கக்கூடிய பெருமான் இடத்துல கேள்வி கேட்கிறார். இப்ப அந்த கேள்வி என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். கேள்விக்கு பதில் சொன்னாரா பெருமான் இல்லையா அப்படிங்கறத திருஞான சம்பந்தர் தான் பதில் சொல்லணும். திரு செங்கலூர் திருப்பதிகம் நூலடைந்த கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருப்பாடல். அந்த பாடல வந்து
நூலடைந்த கொள்கையாலே
பெருமான் இங்க மிக நுணுக்கமான ஒரு கேள்வி வைக்கிறார். எங்க யாருக்கு வைக்கிறாரு? இது அறிவிடாவா அறியாவிடாவா? ஞான சம்பந்த பெருமான் பெருமான் இடத்துல வச்சது இது, இந்த கேள்வி அறிவினாவா அறியாவினாவா? அறிவினாவா? மூர்த்தி நோ கமெண்ட். பாடல பாக்கலன்ட்டு தப்பிச்சிட்டேன். இங்க என்ன கேள்வி வைக்கிறாருங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன கேள்வி கேட்டாரு? இல்ல என்ன கேள்வி
கேட்டிருக்காரு?
நால்வரை கூட்டு வச்சு சம் சீக்ரெட் மெசேஜ் யூ ஹவ் டோல்ட். என்ன அந்த மெசேஜ் இல்லையா? மாலடைந்த நால்வர் கேட்க நல்கிய நல் அறத்தை ஆளடைந்த நீழல் மேவி அருமறை சொன்னது என்ன? என்னப்பா அந்த அருமறை அப்படின்னு கேக்குறாரு. சரி, இதுக்கு திருஞான சம்பந்தருக்கு இதுக்கு பதில் கொடுத்தாரா பெருமான் இல்லையா அப்படின்றதுதான் பாயிண்ட். இப்ப கேட்டாரு, கேட்டதற்கு கொடுத்தாரா? நிச்சயமா கொடுத்திருக்கிறாரு. கேட்ட இடம் செங்கலூர். செங்கலூர்ல குழந்தை நிலையில இருந்து கேட்டவர் அப்பா வந்து எப்படி இருக்கணும்? ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கணும், எல்லாம் தெரிஞ்சவரா இருக்கணும், கிழ நிலையில இருக்கணும். அப்படி இருக்கிற நிலையில இருந்து சொன்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில இருக்கும். அதற்காக இங்க சொல்லல, அவரு சொன்னாலும் அந்த அளவிற்கு புரிந்து கொள்ளக்கூடிய நிலை உண்டான்னு தெரியல. எங்க சொல்றாருன்னு சொன்னா திரு முதுகுன்றம் அப்படிங்கிற விருதாச்சலேஸ்வரர், எங்க அங்க பழமலை நாதர். இங்க கேட்ட கேள்வி எங்க பதில் வருதுன்னா, செங்கலூரிலே குழந்தை ஞான நிலையில இருந்து ஞான குழந்தையாக இருந்து கேட்ட கேள்விக்கு திருமுதுகுன்றம் ஆகிய விருதாச்சலேஸ்வரர் பதில் சொல்றார். அற்புதமான ஒரு இடம். ஞான சம்பந்தரை இப்படி இங்கேயும் அங்கேயும் தொடர்பு படுத்தி பார்க்கணும். இங்க கேட்டாரு, கேட்டதுக்கு பதில் வரலையேன்னு விட்டுறக்கூடாது. எங்க போய் பிடிக்கணும்? திருமுதுகுன்றத்துல போய் பிடிக்கணும். திருமுதுகுன்றத்துல சொல்றார், ஆறாவது பாடலும் ஏழாவது பாடலும் இரண்டும் ஒன்றாக இருக்கக்கூடிய நிலை. இதுவும் பழந்தக்கராகம் தான், கணேசோட பாணியில சொல்லணும்னா. அங்கேயும் புரிஞ்சு ஆன்மீகம் ஏழு திருவிருக்கு குரலும் புரிஞ்சு பண்ணல அமைஞ்சு
ரெண்டு
கோழி. இதுல ஆறாவது திருப்பாடல் அற்புதமா சொல்றாரு. ஆறாவது திருப்பாடல நம்ம படிக்கணும். பாடல் சுழிந்த கங்கை தோய்ந்த
பாக்கும். சைவ வேடம் தான் நினைந்து ஐம்புலனும் அழிந்த சிந்தனை ஆளர்க்கு, அழிந்த சிந்தை அந்த நாளர்க்கு அறம் பொருள் இன்பம் வீடு ஒழிந்தவாயான் முக்கன் ஆதி மேயது. அற்புதமாக என்ன அங்க உரைத்தாய் என்பதாக கேட்டதையும், உரைத்தது இதுதான் என்ற அந்த கேள்விக்குரிய பதிலையும் திருமுதுகுன்றத்தில் மிக அற்புதமாக அந்த நான்கு நெறியை கொடுத்து, இந்த நான்கு நெறிக்கும் மூலமாக அமைந்தது எது என்பதாக சொன்னால் அது ஐந்தெழுத்து என்பதையும் அங்கே நிறுவுகின்றார். அது அந்த இடத்துல கொண்டு வந்து நம்ம நிறுத்த வேண்டும். அந்த இடத்துல வித்து என்பதாக சொன்னால் அது ஐந்தெழுத்து வேத வித்தாய் என்பதாக. அப்படி ஐந்தெழுத்து என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்தெழுத்தினுடைய மூலத்தை சிறப்பை இங்கே அமைத்து அறம் பொருள் இன்பம் வீடு என்பதற்குரிய அடிப்படையாக விளங்குகின்ற ஐந்தெழுத்து. அதனாலதான் நமசிவாய திருப்பதிகம், அப்புறம் பஞ்சாக்கர திருப்பதிகம், ரெண்டு திருப்பதிகம் ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்திருக்கிறார். ஆக வேத வித்தாய் அடுத்தது சொல்றார், வேத வித்தாய் வெள்ளை நீரு பூசி. வெள்ளை நீரு என்பது இந்த நீரு என்பது அந்த நீற்றினுடைய அந்த தன்மை குளிர்ச்சி. ஆனால் வினைக்கு அதே வினையை எரிக்கும் நிலையிலே அதற்கு அந்த தன்மை எரிக்கின்ற நிலை வெப்பம். இரண்டும் அந்த திருவெண்ணீற்றிலே அமைந்திருக்கக்கூடிய அந்த சிறப்பினை அந்த வெள்ளை நீரு என்பதாக குறிப்பிடுவதன் மூலமாக அந்த தன்மையை குறிப்பிட்டு, வெள்ளை நீரு பூசி வினையாயின கோதுவித்தாய் என்பதாக சொல்லுவார். வினையாயின கோதுவித்தாய் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த வினைகள் என்று சொல்லக்கூடிய இந்த வினைகளை, வினை என்பது அதுவாக வந்து இந்த உயிர்களிடத்திலே சேராது. இந்த வினைகளை இந்த உயிர்களுக்கு சேர்த்து அதை அனுபவிக்கப்படுத்த செய்கின்ற ஒருவன் வேண்டும். அப்படி அனுபவிக்கப்படுகின்ற அந்த வினைக்கு அவர் ஊட்டுகின்ற நிலைக்கு கோதாட்டுதல் என்பதாக மணிவாசகர் பெருமான் மிக அற்புதமாக திருவம்பாவையிலேயும் குறிப்பிடுவார். அப்படி கோதாட்டுதல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது வினைகள் தானாக போய் சேராது. அபிநைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் மகுதறிவீர், உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கும் உணவன்றோ என்பதாக கேட்பார். அப்படி இந்த வினைகள் என்று சொல்லக்கூடிய இந்த வினைகள் தானாக போய் சேராது. அப்ப இந்த வினைகள் என்று சொல்லக்கூடிய இந்த வினைகளினுடைய கணக்கு எங்கே வைத்திருக்கின்றார் பெருமான்? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு கொள்ளு நிலை. வினை கணக்கானது எங்க வச்சு மெயின்டைன் பண்றாங்க? வினை கணக்கு ஒருவருடைய இவருடைய வினை கணக்குன்னு சொன்னா, இந்த வினை கணக்கை நான் இதுல இப்ப உழவாரப்பணி கணக்குன்னு சொன்னா, ஐயா இந்த புக் எடுத்துக்காம்பாரு, இந்த புக்ல இருக்கு உழவாரப்பணியினுடைய கணக்கு. அப்போ பெருமான் எங்க நோட் பண்றாரு, எங்க இந்த கணக்கெல்லாம் இருக்கு? தெரிஞ்சா ரொம்ப ஈஸியா இருக்கும், ஏன்னா எரேஸ் பண்றதுக்கு. எங்கே வைத்திருக்கிறார் பெருமான் இந்த கணக்கு? எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. அப்படி அமைக்கின்ற பொழுது சைவத்திலே மிக மிக அற்புதமான அந்த ஒரு ரகசியத்தை நமக்கு கொடுத்தவர் மிகண்ட தேவநாயனார் தான். மிகண்டார் சிவஞான போதத்திலே மிக அற்புதமாக இந்த வினை கணக்குகளை எப்படி பெருமான் டிரான்ஸ்பர் பண்றார், ஒரு இடத்திலிருந்து இன்னொருத்தருக்கு, ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு, ஒரு கணக்கானது அதனுடைய பயன் என்ன என்பதை, அந்த பயனை எவ்வாறு ஊட்டுகின்றார், எங்க வச்சிருக்கிறார் அதை அப்படின்னு சொல்லி மிக அற்புதமாக அமைக்கின்றார். அப்ப இந்த வினை என்று சொல்லக்கூடிய இந்த வினைகளை பெருமான் இணைப்பதும் எடுப்பதும் ஆக எடுக்கின்ற அந்த நிலையிலே அந்த கணக்கினை எங்கே வைத்து அதை ஆளுகின்றார் என்பது ஒன்று. இரண்டாவது, சைவத்திலே மிக முக்கிய முக்கிய அற்புதமான ஒரு கொள்கை உண்டு, சத்காரியவாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாதம். இதுதான் சைவத்திற்கு அடிப்படையான ஒரு கொள்கையாக நாம் எங்க சைவத்தை பற்றி நாம் எண்ணுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் நம்மிடத்திலே ஒரு கொள்கை நம்மிடத்திலே இருக்க வேண்டும். பேசிக் ஃபவுண்டேஷன், மிக மிக அடிப்படையான கொள்கை என்ன என்பதாக சொன்னால், இல்லது வாராது உள்ளது அழியாது என்ற கொள்கையை மட்டும் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுல இருந்து டெவலப் பண்ணிக்கணும். சைவம் என்பது இந்த நிலையிலே இருந்து
இதுதான் இந்த ஒரு கொள்கையை அடிப்படை. இதுதான் சைவத்து என்று சொல்லக்கூடிய நமக்கு மட்டும் சொந்தமானது மட்டுமல்ல, அறிவியல் முறைப்படியும் இதுதான் முடிந்த முடிவாக கொள்கையாக. மேட்டர் கேன் நெய்தர் பி கிரியேட்டர் நார் டெஸ்ட்ராய். ஒரு பொருளை ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது என்பதுதான் என்ன. எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டிஸ்ட்ராய்ட், பட் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு அனதர் ஃபார்ம். அவ்வளவுதான், இதுதான் சத்காரியவாதம். ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. சூ மந்திரக்காலின்னு சொல்லி லிங்கம் கொண்டு வர்றதெல்லாம் இம்மிடியட்லி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சத்காரியவாதத்தை கொண்டு வந்து நிறுத்தணும். எது இல்லாததை கொண்டு வர்றதுங்கிறது இட் இஸ் நாட் பாசிபிள், இட் இஸ் நெவர் பாசிபிள். இது வந்து முட்டி இல்லாதே இல்லை. சும்மா இந்த மாதிரியான செய்திகளை பார்த்து மக்கள் ஏமாறுவதற்குரிய காரணம் என்னன்னு சொன்னா அடிப்படையே புரிஞ்சுக்கிறது இல்ல. இல்லது வாராதியா, சயின்ஸ்லயே சொல்றான். மேஜிக்ல காமிக்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு முட்டாளா நம்ம இருக்கிறோம். அவன் பார்க்க அவன் செய்யறத பார்த்துட்டு ஐயோ இப்படி கொண்டு வந்துட்டானே, எங்கிருந்து கொண்டு வந்தான்னு தெரியலையே அப்படின்னு பார்த்தா பின்னாடியே கைக்கு பின்னாடியே இருக்கும். இல்ல இங்க வச்சிருப்பான், இங்க இருந்து எடுத்துட்டு வந்திருப்பான். இது மேஜிக். இதே மாதிரிதான் பல சாமியார்கள் பல இடங்கள்ல பண்ணக்கூடிய மேஜிக்கை பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது. லிங்கம் கொண்டு வர்றது இல்ல திருநீர் கொண்டு வர்றது, இப்படி கொண்டு வர செய்திகள் இவையெல்லாம் இல்லது வராது. ஒரு பொருளானது வருகின்றது என்பதாக சொன்னால் அது இருக்கின்ற பொருள்தான் வரும். வெரி வெரி கிளியர், இல்லது வாராது, உள்ளது அழியாது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பொருள் எடுத்துக்கங்க, ஒரு வேட்டினா எடுத்துக்கங்க. இப்ப வேட்டி எடுத்துட்டு இந்த வேட்டியில இருக்கக்கூடிய நூல் ஒன்னு ஒன்னா பிரிச்சுட்டு வரேன்னு வச்சு, வான்மீகி சிரிக்கிறாரு. இப்ப வேலை எடுத்து போய் இந்த வேலையை ஒருத்தர் செய்யறாருன்னு வச்சுப்போம், ரைட்டு. ஏன்னா இது வந்து ஒரு வேலையை எடுத்து போன வேலை தான். இருந்தாலும் இந்த நூலிலே இருந்து தைக்கப்பட்டது இல்லையா, அந்த ஒன்னு ஒரு நூலா ஒரு ஒரு நூலா எடுத்துட்டோம், ரைட்டு. வேட்டி வந்துட்டு இப்ப நூலாயிடுச்சு. இப்ப நூலா இருக்கிறத வந்துட்டு திருப்பி கட் பண்ணுங்க, கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கொண்டு வரும். இப்ப நூலா இருக்கிறத கட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், பஞ்சா நூலை கட் பண்ணா பஞ்சா, சரி பஞ்சு. இப்ப பஞ்சையும் கட் பண்ணுங்க, பஞ்சையும் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி. இது வந்து ஒரு 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 சர்டன் ஸ்டேஜுக்கு போனோன்னா என்ன ஆகும்னா மூலக்கூறு அப்படின்ற ஒரு நிலைக்கு வரும். அந்த நிலைக்கு போயிடலாம், மூலக்கூறுன்ற நிலைக்கு வந்து மூலக்கூறையும் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணா அடுத்தது அணு. அணு அணுவை கட் பண்ணதுக்கு அப்புறம் ஒண்ணு இல்ல. வேட்டி சூன்யத்தில இருந்து வந்தது அப்படின்னா சூன்ய ஆன்மவாதிகள்னு ஒருத்தர். இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகம் சூன்யம், எதுவுமே இல்ல, சூன்யத்தில இருந்து எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லி அப்படியே நம்மள மைண்ட கொண்டு போய் அப்படி அதுல செலுத்தும். மேகண்டார் விடுவாரா, மேகண்டார் சொல்றார், ஏண்டா சூனியம்னு சொல்ற, சூனியம் என்பதாக சொல்லுகின்ற போது இந்த அணுவை பிளந்தால் அணுவிலே இருந்து வெளிப்படுவது ஆற்றல். ஆற்றல் என்பதுதான் அதனுடைய முடிவான நிலை. ஆற்றல் என்பதாக சொல்லக்கூடிய சூக்கும நிலை, அதிலே இருந்து வேட்டி என்று சொல்லக்கூடிய தூள நிலை வந்தது. இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தை பிரித்து 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 தோன்றி நின்று அழியக்கூடிய இந்த உலகம், பகுக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய இந்த உலகத்தை நீங்கள் பிரித்து கொண்டே போனா கடைசியில எங்க போய் முடியும்னா ஆற்றலிலே போய் முடியும். ஆற்றல தான் போய் முடியும். அந்த ஆற்றலுக்கு பெயர் மாயை என்பதாக சைவ சித்தாந்தம் குறிப்பிட்டு, வேற ஒண்ணுமே இல்லை. அப்படி மாயை என்று சொல்லக்கூடிய இந்த ஆற்றல் எப்படின்னா சூக்கும நிலையில இருக்கு. ஆற்றல் என்பது சூக்கும நிலை. இறைவன் இந்த உலகத்தை படைத்தான் என்பதாக சொன்னால், இறைவன் இந்த உலகத்தை படைப்பது எப்படி படைச்சாருன்னு யாராவது நம்மள கேட்டா இறைவன் வந்து அப்படியே ஒரு அப்படி ஜூம்னாரு, அப்படியே எல்லாம் இந்த உலகம் அப்படியே வந்துட்டு இன்டாக்டா வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்மளோட பைத்தியக்காரர் வேற. இந்த உலகத்தை இறைவன் படைத்தார் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இறைவன் எதை படைத்தார் என்பதாக சொன்னால், இல்லாததில இருந்து அவர் எதையும் படைக்கவில்லை. இல்லது வாராது, உள்ளது சிதையாது,
அப்ப எதுல இருந்து இந்த உலகத்தை படைத்து இருக்கின்றார்னா, மாயை என்று சொல்லக்கூடிய ஆற்றலாக இருக்கக்கூடிய சூக்கும நிலையில இருக்கக்கூடிய இந்த ஆற்றலில இருந்து தூள நிலையிலே இந்த பொருள்களை எல்லாம் கொண்டு வந்தார். அதற்குத்தான் படைப்பின் பேரு. படைப்புன்றது புதிதாக ஒன்றை ஏற்படுத்துவது படைப்பு அல்ல. ஏற்கனவே இருக்கின்ற சூக்கும நிலையில இருந்து தூளமாக வெளிப்படுத்துவதுதான் படைப்பு. இது நம்ம தெளிவா புரியுது. படைப்பு என்பதாக சொன்னால் சூக்குமமாக இருந்ததற்கு தூளமாக வடிவு கொடுத்ததுதான் படைப்பு. அது திருப்பி அதிலேயே இப்ப ஒடுகிடும். அப்ப மாயை என்று சொல்லக்கூடிய இந்த ஆற்றலானது அசித்து, இதுக்கும் இது கிடையாது, அறிவு கிடையாது, அசித்தாகிய இருக்கக்கூடிய இந்த ஆற்றல். அப்ப இந்த வினை என்று சொல்லக்கூடிய கண்ம மலம் அதுவும் அசித்து. அப்ப பெருமான் வந்து இந்த வினைகள் என்று சொல்லக்கூடிய இந்த வினைகளை எங்கே வைத்துக் கொண்டு இந்த வினைகளினுடைய கணக்கினை ஊட்டுகின்றார் என்பதற்கு மிக அற்புதமாக மிகண்ட தேவராய சொல்லுகின்றார். அசித்தின் இடத்திலே என்று, இந்த சித்தின் இடத்திலே அசித்தாக இருக்கக்கூடிய வினை என்று சொல்லக்கூடிய அந்த வினைகள் எல்லாம் தங்காது. அசித்து அசித்தின் இடத்திலேதான் இருக்கும். ஆகவே பெருமான் எங்கே நம்முடைய வினைக்கணக்குகளை வைத்திருப்பார் என்பதாக சொன்னால், மாயை என்று சொல்லக்கூடிய இந்த ஆற்றலிலேதான் அத்தனை வினைக்கணக்குகளும் பொதிந்து ஒரு சிப்பு நத்திங் பட் அப்படி போட்டார்னு சொன்னா ஃபுல் ஹிஸ்டரி. அது எங்க இருக்குன்னா மாயை என்று சொல்லக்கூடிய ஆற்றல். அப்ப இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தை ஒருவன் பார்க்கின்ற பொழுது மூன்று காரணங்களை இந்த உலகத்தின் வழியாக பார்க்கும். ஒரு பானையை பார்த்தோம் என்பதாக சொன்னால், இந்த பானையை பார்க்கின்ற பொழுது அந்த பானையினுடைய மூன்று காரணங்கள் நமக்கு அதுல தெரியணும். ஒன்று, பானையை பார்க்கின்ற பொழுது அதற்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இரண்டாவது, துணை காரணம் என்ன அப்படின்னு பார்க்கணும். மூன்றாவது, நிமித்த காரணம் என்ன அப்படின்னு பாக்கணும். ஒரு பானை தானா உருவாயிடுமா? ஆட்டோமேட்டிக்கா ஒரு பானை உருவாயிடுமா? உருவாகிறது இல்ல. அப்ப அந்த பானையை பார்த்த உடனேயே அந்த பானைக்கு எப்படி இந்த பானை உருவானது, இந்த பானைக்கு உரிய முதல் காரணம் என்னன்னு பாவோம். பானைக்கு உரிய முதல் காரணம் என்ன? மண்ணு, பேஸ். அந்த பானை மண்ணு மட்டும் இருந்தா பத்துமா அப்படின்னு சொன்னா, பானையை செய்வதற்கு ஒரு சக்கரம் வேணும், ஒரு கோல் வேணும். அதை வச்சுட்டுதான் பானையை மனைய முடியும். அப்ப சக்கரமும் கோலும் அந்த பானை செய்வதற்கு துணை காரணம். சக்கரமும் கோலும் இருக்கு, மண்ணு இருக்கு, ரெண்டு மட்டும் இருந்தா பானை தானா உருவாயிடுமா? அப்ப உருவாச்சா இல்லையே? The third reason, மூன்றாவது காரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு குயவன் என்பவன் நடுவுல இருந்து மண்ணை எடுத்து பிசைந்து தண்டத்தையும் சக்கரத்தையும் கொண்டு சுற்றி பானையை கொண்டு அற்புதமாக வளைந்து அதை அங்கே நிறுத்தி வைத்திருப்பதை பார்ப்பதை போல, இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய உலகமாகிய பானையை நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த உலகத்தில் மிக அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இதற்கு எது முதல் காரணம்? ஒரு பானையை பார்க்கின்ற பொழுது மூன்று காரணங்கள் இருக்கின்ற பொழுது, இந்த உலகத்தை பார்க்கின்ற பொழுது அந்த மூன்று காரணங்கள் ஏன் ஒத்து வராது? இந்த உலகத்தை படைப்பதற்கு, இந்த உலகம் தோன்றுவதற்குரிய முதல் காரணம் என்ன என்பதாக சொன்னால், மாயை என்பதுதான் இந்த உலகத்தினுடைய முதல் காரணம். மாயை என்பதுதான் முதல் காரணம். மாயை மட்டும் இருந்தா பத்துமா? ஆட்டோமேட்டிக்கா மாயை என்று சொல்லக்கூடிய அசித்து, அது ஆற்றல் என்று சொல்லக்கூடிய ஒன்று தானாக இயங்காது. அப்படி இயங்குவதற்கு என்பதாக இருக்கக்கூடிய துணை காரணம் என்று சொல்லக்கூடிய அந்த தண்டமும் சக்கரமும் பானைக்கு எவ்வாறு அமைந்ததோ அதை போல இறைவனுடைய சிற்சக்தி என்று சொல்லக்கூடிய சித் சக்தி, அறிவோடு கூடிய ஆற்றல். ஆற்றல் இது மாயை. அறிவோடு கூடிய ஆற்றலுக்கு ஆணை என்று பெயர். இந்த ஆணை என்று சொல்லுவது போக்கும் வரவும் புரிய நின்ற ஆணையில் அமைந்த நிலையை இரண்டாவது சூத்திரத்திலே அவையே தானேயாய் போக்கும் வரவு புரிய ஆணையின் நிற்கும் அன்றே என்பதாக சொன்னா, அந்த ஆணை என்பது சிற்சக்தி. அது துணை புரியுது. எப்படி தண்டமும் சக்கரமும் அமைந்ததை போல அந்த உலகத்தை, இந்த உலகத்தை செய்வதற்கு முதல் காரணம் மாயை, முதல் காரணம் மாயை, துணை காரணம் சிற்சக்தி. இது ரெண்டு மட்டும் சித் சக்தி, சிற்சக்தி ஆணை. இது ரெண்டு மட்டும் இருந்தா பத்துமானா, மூன்றாவதாக நிற்கக்கூடிய இறைவன் என்று சொல்லக்கூடியவன் அந்த நிமித்த காரணன், அவர்தான் இந்த உலகத்தை இப்படி இருக்க வேண்டும் என்று வணைந்து இந்த உலகத்தை நமக்கு கொடுப்பார் என்பதாகிய இந்த உலகம் என்பதாக சொன்னால், இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய இதை மூன்று நிலைகளிலே வைத்து, இந்த காரணம் என்று சொல்லக்கூடிய மூன்று காரணத்தையும் நாம் மனதிலே நிறுத்தி, இந்த வினைகள் என்று சொல்லக்கூடிய அசித்தானது, அசித்தாக இருக்கக்கூடிய இந்த வினைகளினுடைய அந்த ஆன்மாக்களுடைய கணக்கு அத்துணையும் அந்த மாயை என்று சொல்லக்கூடிய ஆற்றலிலேதான் அதை அங்கே வைத்து, அந்த இடத்து அந்த கண்மம் என்று சொல்லக்கூடிய அந்த மலத்தை இந்த ஆன்மாவனுக்கு ஊட்டுவதும் பிரிப்பதுமாகிய அந்த பயனை பெருமாள் செய்கின்றார். செய்வானும் செய்வினையும் அதன் பயனும் கொடுப்பானும் என்கின்ற நிலையிலே பெருமான் இப்படி செய்கின்ற அந்த நிலைக்கு கோதாட்டுதல். இதுதான் கோதாட்டுதல். சும்மா வினைப்பயனை கொண்டு வந்தாரு சேர்த்தாரு, நான் எங்கேருந்து கொண்டு வந்தாரு, எங்கேருந்து சேர்த்தாரு, எப்படி அதை கணக்கை மெயின்டைன் பண்றாரு, கோதாட்டுதல் என்பது இதுதான். இப்படி இந்த ஆன்மாக்களினுடைய அத்துணை வினைகள், அந்த வினைக்குரிய பயன், இந்த வினை செய்தது என்பதாக சொன்னால் இந்த வினையை செய்வதற்குரிய என்ன பயன் என்பதை, அந்த பயனை அந்த இடத்திலே அந்த ஆன்மாவிற்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த நிலையை இறைவனிடத்திலே இருந்து தோன்றியதாக உபசார வழக்காக சொன்னாலும், இறைவன் என்று சொல்லக்கூடியவனிடத்திலே இருந்து இந்த உலகம் தோன்றியது என்பதாக சொல்லுகின்ற நிலை, இறைவன் இந்த மாயை என்று சொல்லக்கூடிய ஆற்றலை இயக்க அதிலே இருந்து இந்த உலகம் தோன்றியது. இந்த உலகம் தோன்றியது எதற்கு என்பதாக சொன்னால், இந்த உயிர்கள் அனுபவம் அடையவே இந்த உலகம் தோன்றியது. ஆக வினையை கோதாட்டுதல் என்பதற்கு இந்த உலகத்தில இருக்கக்கூடிய பொருள்களை நாம் அனுபவிக்கிறதுக்கு தான் பெருமான் அதை அமைத்துக் கொடுத்திருக்கின்றார் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். குளத்தில இறங்கி அந்த நீரை நாம் அங்கே அந்த நீரை பருகுவதற்கோ அல்லது குளிப்பதற்கோ படித்துறை எப்படி அமைந்திருக்கிறதோ அதை போல இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனுடைய இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதாக சொன்னால், ஆணவ மலமாக்கிய அந்த நீக்கம் வேண்டும். அதை நீக்க வேண்டும் என்பதாக சொன்னால் இந்த ஆன்மா பக்குவம் அடைய வேண்டும். பக்குவம் அடைய வேண்டும் என்பதாக சொன்னால் இருவினையை மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து வந்தால்தான் இது பக்குவம் அடையும். நேரடியாக சென்று அந்த இன்பத்தை கொடுத்தாலும் இந்த ஆன்மா ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலை இல்லை. எவ்வாறு காண்பான் அறிவு, திருமூல பெருமான் மிக அற்புதமாக சொல்லுவார். எல்லாருக்கும் எப்படி எப்படி காட்டுவார்னா, உனக்கு எவ்வளவு வேணும்னு நீ கேக்குறியோ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த அருளானது அமைந்திருக்கும். ஆகவேதான் நம்முடைய எவ்வளவு நம்முடைய பாத்திரம் எவ்வளவோ அந்த அளவிற்கு அதை அந்த அருளானது, பெரிய பெரிய பாத்திரமா அண்டாவா எடுத்துட்டு போய் செல்லும் அளவும் சிந்தனையை செலுத்தி பெருமானுடைய அந்த திருவடியினுடைய இன்பத்தை நாம் வேண்டினால் அத்துணையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார் என்பதாக அமைப்பார். அப்படி வினை என்று சொல்லக்கூடிய வினை பயனை ஊட்டுவதன் மூலமாக இந்த ஆன்மாவிற்கு அனுபவத்தை ஊட்டி திருவருள் இன்பத்தை அனுபவிப்பதற்காக செய்கின்ற அந்த செயலுக்கு கோதாட்டுதல் பேர். இதுதான் மிக அற்புதமான அந்த வாக்கு. இதை நம்முடைய ஞானசம்பந்த பெருமானும் மணிவாசக பெருமானும் மிக அற்புதமாக அதை கையாண்டு இருக்கிறார்கள் என்பதாக சொல்லி, கோதுவித்தாய் நீரழ குடிமா மதிலாயின ஏதம் என்பதாக சொல்லக்கூடிய குற்றத்தை, வித்தாயின அதற்குரிய குற்றம், வித்தாக இருக்கக்கூடிய அந்த காரணத்தை, வினைகளை நீக்கக்கூடிய ஒரு தலம் இரும்பை, மாதவத்தோர் மறையோர் தொட நின்ற மாகாணமே என்பதாக அந்த இரும்பை மாகாணம் என்று சொல்லக்கூடிய அந்த தலத்தினுடைய சிறப்பினை மிக அற்புதமாக சொல்லி, இங்கே திரு அரிசிலி என்று சொல்லக்கூடிய இந்த திருப்பதிகமானது, அரச மரம் இங்கே தல வழிபாட்டு நிலையிலிருந்து பெருமானுடைய விருட்சமாக விளங்குகின்றது. இந்த திருப்பதிகத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது மிக அந்த ஆறாவது பாடலும் ஏழாவது பாடலும் இணைத்து நஞ்சுண்ட வரலாற்றினை மிக அற்புதமாக ஒரு பாடலிலேயே குறிப்பிடுகின்றார். அந்த பரிய மாசுனம் கயிறாக பருப்பதம் அதற்கு மத்தாக பெரிய வேளையை கலங்க பேணிய வானவர் கடைய கரிய நஞ்சு தோன்ற கலங்கிய அவர்தமை கண்டு அரியாரமுதாக்கும் அடிகளுக்கு இடம் அரசியலியே என்பதாக சொல்லி மிக அற்புதமாக சொல்லி, அந்த பதிகத்தினுடைய திருக்கடைக்காப்பு மிக முக்கியமான திருக்கடைக்காப்பு. அள்ளி நீள் வயல் சூழ்ந்த அரசியலி அடிகளை காழி நல்ல ஞான சம்பந்தன் நற்றமிழ் பத்திவை நாளும் சொல்ல வல்லவர் தம்மை சூழ்ந்து அமரர் தொழுதேத்த வல்லவான் உலகெய்தி வைகளும் மகிழ்ந்திருப்பாரே என்பதாக சொல்லி, ஞானசம்பந்தன் என்பதற்கு முன்னதாக நல்ல என்ற அடைமொழி அமைப்பார், தமிழ் என்பதற்கு முன்னேயும் நல்ல என்பதாக அமைப்பார். இது ரெண்டும் அடுத்த வகுப்புல நம்ம சிந்திக்க இருக்கிறோம். நற்றமிழ் நல்ல தமிழ், அப்ப கெட்ட தமிழ் ஏதாவது உண்டா அப்படின்னா, அப்ப நற்றமிழ் என்பதும் ஞானசம்பந்தன் என்பதற்கு முன்னாடியும் நல்ல ஞான சம்பந்தன் அப்படின்னு, இப்ப கெட்ட ஞான சம்பந்தன்ல இருந்து பிரிக்கிறதுக்காக இவர் நல்ல ஞான சம்பந்தன் பிரிச்சாரா அப்படிங்கிற அந்த அடைமொழி சிறப்பு. நல்ல என்பது எதை குறிப்பது? எது நன்மையை பயக்குமோ அது நல்லது. நற்றமிழ், அப்ப அந்த நற்றமிழ், அந்த நற்றமிழினுடைய விளக்கம் தான் அயல் வழக்கின் அந்த துறை வெல்ல செழுந்தமிழ் வழக்கு என்பதாக சொல்லக்கூடிய அந்த ஒரு பகுதியை நம்ம பார்த்தோம்னா நற்றமிழினுடைய ஒரு தனிச்சிறப்பு அங்கே அமைந்திருப்பது புரியும். நல்ல என்பது நன்மையை பயப்பது, எது திருநெறியாக விளங்கக்கூடிய பெருமானுடைய திருவடியை அது அடைவிக்கும் நல்ல இன்பத்தை, எப்பொழுதும் இருக்கக்கூடிய இன்பம், இன்பமே என்ன ஆளும் இன்பமில்லை என்கின்ற அந்த நிலையை வழங்கும் ஒரு தமிழாக, திருநெறிய தமிழாக நிற்பது நல்ல தமிழ். சிவம் என்பது சைவம் என்பது சிவத்தோடு சம்பந்தம் உடையது. திலம் தைலம், திலம்னா திலத்திலே இருந்து தைலம், எள்ளிலிருந்து திலம் இருந்து எண்ணெய், திலம்னா இல்லையா, எள்ளிலிருந்து எண்ணெய், திலத்திலே இருந்து தைலம், சிவத்திலே இருந்து சைவம். ஆக இந்த இடத்துல ஒரு குறிப்பு சொன்னார் இல்லையா, சைவம் என்பதாக வேடனாகி என்பதாக ஒரு குறிப்பு மிக அற்புதமாக திருமுதி குன்றத்துல சொல்லுவார். இப்ப ஐயாறு அதனில் சிவனாகின்னு சொல்லுது, நீங்க அதுல அதுல இல்ல, இது வந்து திருமுது குன்றத்துல சொன்ன ஒரு செய்தி, சைவன் என்பதாக குறிப்பிடுவார். சிவன் என்பதும் சைவம் என்பதும் சைவன் என்பதாக ஐயாறு அதனில் சைவனாகியும் அப்படின்னு ஒரு திருவாசகத்துல மணிவாசக பெருமான் குறிப்பிடுகின்ற நிலை. அப்படி சிவம் என்பது சைவம், சிவத்திலே இருந்து தைலம் வந்ததை போல சிவத்திலே இருந்து சைவம் வந்தது. அப்படி இந்த சைவம் என்பது சிவத்தோடு சம்பந்தம் உடையது சைவம் என்பதாக திருமூலர் திருமந்திர வாக்கு. இப்படி நாம் இந்த ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாற்றினை மிக நற்றமிழ் என்கின்ற நிலையிலே, அவருடைய அந்த ஏகபாத திருப்பதிகத்தினுடைய அடிப்படையிலே அந்த வரலாற்றினை நாம் தொடர்ந்து நம்ம சிந்திப்போம் என்பதாக சொல்லி, இந்த திரு இரும்பை மாகாணம் திரு அரிசிலி என்று சொல்லக்கூடிய இவைகள் எல்லாம் எந்த பகுதியோடு நாம் இணைத்து காண வேண்டும், திருஞான சம்பந்தனுடைய அந்த 12 திருப்பெயர்களிலே சீர்காழிக்குரிய 12 திருப்பெயர்கள்லாம் அதை விட்டுறக்கூடாது. ஒரு பதிகம் பார்க்கின்ற பொழுதும் அந்த ஒரு கனெக்ஷன், அந்த ஒரு கனெக்டிவிட்டி, ஃபர்ஸ்ட் மெயின் பஸ், மெயின் பஸ் பார் அப்படிங்கிற அந்த நிலையில அது மெயினா போயிட்டு இருக்கும். அப்படி இந்த தலங்களுக்கெல்லாம் போகும்பொழுது இந்த 12 ஏதோ ஒரு கனெக்டிவ், அந்த கனெக்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அந்த திரு இரும்பை மாகாணம் ஆகட்டும், திரு அரிசிலி ஆகட்டும், கனெக்டிவிட்டி எங்க போகுது அப்படிங்கறத அப்படியே பிடிச்சிக்கிட்டே நம்ம வந்தோம்னா திருஞான சம்பந்தருடைய வரலாறு முழுமையாக அமைக்கலாம் சொல்லி, திருஞான சம்பந்தருடைய திருமுது குன்றத்தினுடைய திருஇருக்கு குரல் அதை நம்ம வழிபாட்டுல நம்ம சேர்ந்து எல்லாம் பாடணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வைத்து, நம்ம அடுத்த வாரம் திருஞான சம்பந்தருடைய வரலாற்றினை திரு அரசிலி ஆகிய திருப்பதிகம், மிக அற்புதமான திருப்பதிகம் திரு அரசிலி என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம், பல பல செய்திகளை திருஞான சம்பந்தருடைய பதிகங்கள் முழுக்க நம்ம பார்க்க முடியலன்னா கூட சில இடங்கள் திருஞான சம்பந்த பெருமான் குறிப்பாக அந்த பதிகத்திலே சொல்லி இருக்கக்கூடிய இடங்களை மட்டும் நம்ம பார்த்துட்டு போறோம். அது மாதிரியான ஒரு கடைபிடித்து அந்த நெறியில போயிட்டு இருக்கிறோம். அதே போல செக்கிழார் பெருமான் எந்த பதிகத்தை எடுத்து சொல்றாரோ அந்த பதிகத்தை நம்ம முழுமையா பாடிடணும். வகுப்புல இதுதான் சான்ஸ், இது இதை விட்டீங்கன்னு சொன்னா இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ யாது வருமோ அறியேன்,
இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு நமக்கு ஞான சம்பந்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. அதுவரையிலும் திருஞான சம்பந்த திருவடியை வணங்கி வணங்கி நம்ம எத்தனை முறை எந்த பிறவியில என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே சொல்ற மாதிரி செஞ்சதுனால இந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. அதனால அந்த வாய்ப்பை நழுவடவனா எந்த எந்த இடங்களில எல்லாம் அவருடைய பதியங்களை பாடுவதற்குரிய வாய்ப்பு கிடைக்குதோ இப்ப பாடி வச்சிடலாம். தாழாது அறம் செய்மின்னு சொன்னாரு. அது அறம் செய்வது என்பதாக சொன்னா இந்த பாடலை அப்பப்போ பாடி வச்சிடணும், அப்படி லேட் பண்ணக்கூடாது. அப்ப நம்ம எப்பப்ப வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் திருஞான சம்பந்தர் பதிகத்தை உள்ள போனோம்னா குறிப்பு அங்க எங்க பாத்துட்டு போறோமோ இல்லையோ பதிகத்தை முழுக்க நம்ம பாடி வச்சிருந்ததுங்கிற அந்த வாய்ப்பு கிடைப்பது என்பது மிக மிக அரியது. மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்த மாதிரியான வாய்ப்பு பதிகத்தை வரலாற்றினை சிந்திக்கின்ற அந்த வாய்ப்பானது மிக மிக அரிதாக இருக்கக்கூடிய நிலையில எல்லோரும் பதிகத்தை முழுமையாக பாட வேண்டும். இதை பதிகமாவது நாங்க உற்றிருந்தோம் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிருந்தா கூட நீங்க வந்து அத பாடணும் அப்படின்னு சொல்லி இப்ப கணேஷ் வந்து சொல்ற மாதிரி இந்த பதிகத்தை நீங்க எப்படியே போயிட்டீங்க நம்ம பாடல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த பதிகத்தை நம்ம முழுமையாக பாடி நம்ம திருஞான சம்பந்தருடைய அந்த வரலாற்றை அணுக வேண்டும் என்பதாக சொல்லி இத்தோடு